பதிக விதம் பல பகர்ந்த பாலன் சூலையினை சிவன் அருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன்றன்னை மாலை மணிவாதகனை மற்ற அடியறையும் அடி வணங்குவோமே. சிற்றம்பல கோவைத்து என்றுரியும் சிம்முயிலை மற்றும் பிளாத திருவாசகத்தில் வாரியை கற்றை சடையான் கருத்துருக்கும் காதலனை கொற்றை திருவாத ஊரனை கைகூப்புதுமே. ஏற்றம்பலம் பார்வதீபதையே அலைவளர் தன்மதியோ தயலேயடைகியோமையே அலைவளர் தன்மதியோ தயலேயடைகியோமையே முலைவளர் பாகம் முயங்கவல்ல முதல்வன் முனி
கொடுப்பதற்கு மிகவும் ஆசைப்படுகிறான். உயிர்கள் ஆசைப்படுவதில்லை. அப்படி உயிர்கள் வந்து அருளிலே ஆசைப்படுவது எப்போது என்று கேட்டால், உலகத்திலே உழன்று அதற்கா விருப்பு வந்த விற்பாடு அருளிலே ஆசை வரும். அதுவரையிலும் ஆசை வரா. உலக இயலிலே உலக இன்பங்களிலே உழன்று தெரிந்து அவைகளிலே விருப்பு வந்து அதன் பிறகுதான் வந்து திருவருளிலே ஆசை வரும். அதுவரையிலும் உலகத்துலதான் ஆசை இருக்கும். அது என்ன காரணம் என்று கேட்டால், உயிரோடு கூடியிருக்கிற மலங்களாலே வந்த ஒரு கெடுதல். அது உயிரோடு கூடியிருக்கிற மலை வந்து ஏற்கனவே இருந்த மலை, ஒன்னும் தெரியாம பண்ற மலம் அது. அதுக்கு மேல இன்னொரு மலம் சேர்த்தாருவாரு. அது என்ன மலம்? மாயாமலம். அந்த மாயாமலம் இருக்குவாரு, அது நமக்கு வந்து நல்லது கொடுக்கற மாதிரி கொடுத்து கெடுதலை பண்ணும். மாயாமலம் மாயை நல்லது மாதிரி காட்டும், அப்புறம் கெடுதலை பண்ணும். மாயை மயக்கமும் செய்யும். அவர் என்னமா நினைச்சு கொடுத்தாருன்னா, மாயாமலத்துல இவன் புகுந்தான்னா கொஞ்சம் அறிவு உண்டாகும், அறிவு இல்லாம சுத்தமா அறிவு இல்லாம இருக்கிறான் கொஞ்சம் அறிவு வரும்னு சொல்லி கொடுத்தது மாயாமலம். அந்த அறிவை அவன் என்ன பண்றான்னா, கடவுளை அறிவதற்காக பயன்படுத்தாம உலகத்தை அறிந்து உலக இன்பங்களிலே புகுந்து அழுந்துகிறான். எதனாலே? மாயாமலத்தினால். இப்படி மாயாமலத்தோட சேர்ந்து அது வேலை செய்யும் போது உயிர்கள் உலகத்துல ஈடுபடும் போது மறுபடி கண்மத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறது. அது கண்மலம். ஆணவமலத்தை நீக்க மாயாமலத்தை தந்தான். மாயாமலத்திலே உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே வினைகளை செய்து பாப புண்ணியங்களை செய்து, பாப புண்ணியம் என்றாலும் கண்மம் என்றாலும் வினை என்றாலும் ஒன்றே. பாப புண்ணியங்களை செய்து வினையாய கண்ணமலத்தையும் ஈட்டிக் கொள்ளுகிறது. அந்த கண்ணமலத்தை ஈட்டிக் கொள்ளும் போது வினையை செய்யும் போது உயிர்கள் எப்படி செய்கிறது என்று கேட்டால், ஏற்கனவே ஆணவம் இருக்குதா, அதோடு மாயாமலம் சேர்ந்து இருக்குதா, இத்த கண்மத்தை செய்யும் போது அது என்னமா செய்யும்னு சொன்னா, நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று செய்கிறது. இப்படி நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று சொல்லும் போது அது வினை அதிகமாக முற்றி அது பாவம் வினையை அதிகமாக ஈட்டிக் கொள்கிறது. நான் என்கின்ற அகங்காரம் எனது என்கின்ற மமகாரமும் சேர்ந்து இருவினையாகி மூணு உபாசம் சேர்ந்துருது. முதல்ல ஆணவம் இருக்குதா, அப்புறம் மாய வந்துச்சா, இப்ப கண்மம். இந்த மும்மலங்களினால என்ன பண்ணுகிறது என்று கேட்டால், பொய்யா இருக்கிறது எல்லாம் மெய்யாகவே எண்ணி, பொய்யா இருக்கிறது எல்லாம் மெய்யாகவே எண்ணி அதற்கு மேலே வந்து செய்யக்கூடாததையும் செய்து வினை அதிகமாக ஈட்டிக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இதனாலே அதற்கு என்ன வரும் என்று கேட்டால், பிறவி வந்து கொண்டே இருக்கும், அது கீழான பிறவியும் வந்து கொண்டிருக்கும், பிறவி வந்து கொண்டே இருக்கும். அந்த பிறவியும் இது நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று அகத்தினால செய்கின்றபடியினாலே தரம் குறைந்த கீழான அற்ப பிறவிகள் எடுத்து அதனாலே துன்பத்தை அதிகமாக அடையும். அப்படி அடைய 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 அதுக்கு அறிவு கெட்டு போகிறது. அப்புறம் அது எந்த காலத்துல பாச நீங்கி அருள் அடையும். இதனாலே பரமேஸ்வரன் என்ன பண்ணுகிறான் என்று கேட்டால், என்ன பண்ணி இருக்கிறான் என்று கேட்டால், அவன் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டான், இந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை, என்ன பண்ணி இருக்கிறான் என்று கேட்டால், இந்த வினைகளை நீக்குவதற்காக பல வகை உபாயங்களை செய்து வைத்திருக்கிறார். அந்த பல வகை உபாயங்கள் தான் அருளாளர்களும் அருளாளர்களால் செய்யப்பட்ட நூல்களும். இந்த பாசத்தை நீக்கிக் கொள்வதற்கு, உண்மையை தெரிந்து கொள்வதற்கு, இது பொய்யென்று இது மெய்யென்று அறிந்து கொள்வதற்காக செய்யப்பட்டதுதான் ஞான நூல்களும் ஞானாசிரியர்களும். ஞானாசிரியர்களையும் வந்தான் தந்தான், ஞான நூல்களையும் வந்தான் தந்தான். அப்படி ஞான நூல்களை தந்து ஞானாசிரியர்களை தந்து அந்த ஞானாசிரியர்களை அணுகி ஞான நூலை கற்று அதன் மூலமாக மெல்ல 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 பாசத்திலிருந்து விடுபட வேணும். அந்த பக்கமே போகாதவனுக்கு விடுபடுறதுக்கு வழி இல்லை. இப்ப நம்ம அந்த பக்கமா வந்திருக்கிறோம், அந்த பக்கமா வந்து பாசம்னா என்ன, உயிர்னா என்ன, கடவுள்னா என்ன, பாவம் என்றால் என்ன, புண்ணியம் என்றால் என்ன என்று தெரிந்து அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எதன் காரணமாக என்றால், இந்த ஞானாசிரியர்கள் அருளி செய்த நூல்களின் காரணமாக. அதனாலே பாசம் உயிர்களுக்கு நீங்குவது எப்போது என்று கேட்டால், ஞான நூல்களை கற்று கேட்டு அந்த நூலில் சொல்லப்பட்டபடி அது நடந்து வருமானால் பாசம் நீங்கும். கற்காத வரையிலும் கேட்காத வரையிலும் நடக்காத வரையிலும் பாசம் நீங்க வழியில். பாசம் நீங்கவில்லை ஆனால் அதுக்கு வீடு பேரு முத்தி பேரு விடுதலை இல்லை, விடுதலை இல்லை, சுருக்கமா சொன்ன விடுதலை இல்லை. அதனாலே அப்படி பாசம் நீங்குவதற்கான ஒரு முறைய இந்த பாடலில் சொல்லுகிறாரு. இப்படி பாசங்கிறது எங்க இருக்குதுன்னு கேட்டா உயிர்ல தான் இருக்குது. சரி, கடவுள் எங்க இருக்கிறான்னு கேட்டா உயிர்ல தான் இருக்கிறார். இதுதான் ஒரு பெரிய ஒரு அதிசயம். கடவுள் உயிரிலே இருக்கிறார், மலமும் உயிரிலே தான் இருக்கிறது. இது எப்படின்னு ஒரு ஓமையில இந்த ஆசிரியர் விளக்குகிறார். எப்படி என்று கேட்டால், மரம் இருக்கிறது அல்லவா, மரம் பச்சையாக இருக்கும் போது என்னமா இருக்கும்னா, அதிலே நெருப்பும் இருக்கும் குளிர்ச்சியும் இருக்கும். மரத்துல அதுல நெருப்பும் இருக்கும் வெப்பமும் இருக்கும் தப்பமும் இருக்கும். நெருப்பு உள்ளதா இருக்கும், மரத்துக்குள்ள நெருப்பு இருக்கு விரகில். இது பசுமையாக இருக்கிற வரையிலும் அந்த தீ வந்து மறைந்து இருக்கும். பசுமையாக இருக்கிற வரையிலும் தீ மறைந்து இருக்கும். அந்த பசுமை போச்சுன்னா தீ வெளிப்பட்டுவிடும். அதுபோல இந்த ஆன்மாவில இருக்கிற பற்றுக்கள் போச்சுன்னா கடவுள் வெளிப்பட்டு விடுவார். அது வரையிலும் அதனால அந்த பற்றுக்கள் உள்ள வரையிலும் பாசம் உள்ள வரையிலும் உள்ளேயேதான் இருப்பான், வெளிப்படாம இருப்பான். உள்ளேயேதான் இருப்பான், வெளிப்படாம இருப்பான். உள்ளேயேதான் இருக்கிறான், வெளிப்படாம. அதுதான் ஒரு பெரிய ஒரு வஞ்சகம், கெட்டிக்காரத்தனம்னு சொல்லணும். கெட்டிக்காரத்தனம், வஞ்சகம். உள்ளேயே பேசாம வெகு காலம் இருக்கிற, வெகு காலம் கொஞ்சமான ஏராளமான காலம் பேசாமே. அந்த பரமசிவம் பராசக்தி பல்லுயிர்க்கும் பயின்றிருக்க விரவுவதன் இருளனிற்கீழ் வெய்ய வளர் பசுமரத்தின் விரவியது. அந்த அழல் பசு மரத்துல இருக்கிறது, பச்சை மரத்துல இருக்குது, இருந்தாலும் ஆனா வெளிப்படுவதில்லை. பசு மரமும் வெந்தவள வெந்துவிடும், பருவ முறை கரண முறை பதிய முறை பழுதறவே. அதனாலே அந்த மரமானது காய்ந்த பிறகு அதை ஒருவன் வந்து தீக்கடை கோளால கடையும் போது தீ வெளிப்பட்டு விடும். தீக்கடை கோல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாகத்துக்கெல்லாம் அதுலதான் கடைஞ்சு நெருப்பு எடுத்து வைக்கிறது. யாகத்துக்கு நெருப்பு, இந்த நெருப்பெல்லாம் போட்டது இல்லை, இப்ப சூடத்தை போட்டெல்லாம் பொறுத்தராக தீக்கடை கோல கரைந்து அதுல இருந்து நெருப்பை அக்கினிக்கு சேர்க்கணும். இல்லையானால் சூரிய காந்தத்தின் மூலமாக அக்கினி எடுத்து யாகத்துக்கு செய்யணும். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் எங்க பண்ண நேரம் அப்படிலாம் அந்த மாதிரி இது இல்லையா? அதனால சூடத்தை போட்டு பொறுத்து வச்சா முடிச்சுக்கோ. விரையில் தீயினம், விரையிலேயே நெருப்பு இருக்கிறது. அது எப்போது வெளிப்படுதுன்னா கடையும் போது வெளிப்படுகிறது, கடையும் போது வெளிப்படுகிறது. அதனாலே இந்த பச்சையாய் இருக்கிற பற்று போய்விட்டால் அதன் பிறகு அதற்கு என்ன இருக்கும் என்று கேட்டால் ஆணவம் அடங்கி இருக்கும். அந்த சமயத்துல ஞானாசிரியன் வந்து உபதேசம் பண்ணான்னா கடவுள் வெளிப்படுவான். மரம் காஞ்சி போச்சா, கடைந்தாயானால் கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. ஆகையினாலே இப்படி சிவனும் சிவையும் எல்லா உயிர்களிலும் கலந்திருக்கிற நிலையில் இருளாகிய ஆணவ உயிரை பொருந்துவது எப்படி என்றால், வெம்மையை உடைய தீ பசுமையை உடைய மரத்தின் மரங்களின் அடி முதல் உச்சி வரையும் பரவலாயிருப்பினும் அவை வெந்து விடுவனா அல்ல. அந்த நெருப்பு இருந்தாலும் அது வேகிறது இல்லை. அவை முதிர்ந்த தக்க பருவம் உண்டான போதே தம்மிடத்தில் உள்ள நெருப்பை வெளிப்படுத்தும். தீக்கடைக்கோலும் அதனை கொண்டு தீயை உண்டாக்குறனும் பொருந்துகிற போது நெருப்பு உண்டாகி அதனால் மரங்கள் வந்து விடுவது போல ஆணவமும் தக்க பரிவாக உண்டான போது சிவபெருமானுடைய திருவருளால் தன் வலிமை கட்டுடி. அதனாலே இப்படி ஆணவமானது அழிவது என்று சொன்னால், பாசம் கழிவது என்று சொன்னால் சாதாரணம் அல்ல. ஒரு பிறவி ரெண்டு பிறவி வந்தான், பல பிறவிகளிலே அது செய்த தவத்தினாலே மெல்ல 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 வந்து அதற்கு மேலே அது வந்து திருவருளை அடையவோனு என்கின்ற அக்கறை அதிகம் வந்துடும். எது போல என்று கேட்டால், ஒரு வாரம் பட்டினியா கடந்தவனுக்கு எதுல விருப்பம் இருக்கும்? அது போல திருவருளிலே விருப்பம் வரும். பலகாலம் பல பிறவி பல ஜென்மங்கள் எடுத்து உழன்ற பிறகு எல்லா பிறப்பும் பறந்து இழைத்தேன் எம்பெருமான் போதுமடா சாமி என்று அப்ப வந்து சொன்னா புடிச்சுக்குவான். அது வரலையும் உனக்கு அவன் சொல்றது பிடிக்காது. அதனாலே ஞானத்தை அடைய வேண்டும் என்கின்ற விருப்ப உலகிலே விருப்பு வரும். விருப்பு வந்த போது இந்த விருப்பு வந்துடும். ஒன்றிலே விருப்பு வந்தால் இன்னொன்றிலே விருப்பு வரும். ஒன்றிலே வெறுப்பு வந்தால் இன்னொன்றிலே விருப்பம் உண்டாகும். ஒன்றிலே விருப்பம் வந்தால் இன்னொன்றில் வெறுப்பு உண்டாகும். அதுதான் உயிரினுடைய இயல்பே. ஒருத்தன் பொடி போட்டேன், அது கஷ்டமா தெரிஞ்சது, எல்லா சுத்தமா போச்சு. அதுக்கு மேல அதை விட்டுட்டு புகழைய போட்டுக்கிட்டேன். இதுல என்னாச்சு? பொடியில வெறுப்பு வந்துடுச்சு, புகழ. அது போல அதனால ஒன்றிலே விருப்பம், ஒன்றிலே வெறுப்பு. ஆகையினாலே அப்படி வந்து திருவருளிலே விருப்பம் வருவது என்று சொன்னால் சாதாரணம் அல்ல. அதனாலதான் இந்த கட்சியில ஆளுக குறைச்சலாச்சாரம். இப்ப நம்ம கட்சியிலே வந்து எப்படியாவது நாட்டை பிடிக்கணும்னோ பணத்தை சேர்க்கணும்னோ அப்படி எண்ணத்துல இல்லை. அதிகபட்சம் அப்படி இல்லை. பார்த்து கொடுத்தா கொடுக்கட்டும், இங்க எடுத்தா கொடுக்கட்டும்னு இருக்கிறோம்னு வச்சுக்க. அதிகமான நோக்கம் நமக்கு எது என்று கேட்டால் திருவருளை அடையும். திருவருளை அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம் கருடக்குடியோன் காணமாட்டா களச்சேவடி என்னும் பொருளை தந்து இங்கு என்ன ஆண்ட பொல்லாமணியேயோ, இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம் என்பார் மாணிக்கவாசகர். ஆகையினாலே அருளிலே ஒருவனுக்கு விருப்பம் வந்துவிட்டால் பாசம் மெல்ல மெல்ல நழுவிவிடும். பாசம் நழுவிவிடும். அருளிலே விருப்பம் வந்துவிட்டால் பாசம் நழுவிவிடும். வலிமை குறைந்து போய் அருளிலே அவனுக்கு ஆசை வருகிறவர்களும் பாசம் குறையாது. அதனாலே அருளிலே எப்போ வரும் என்று கேட்டால் அதனாலே பக்குவத்தினாலே அது வரும். அந்த பக்குவம் எதனாலே வரும் என்றால் சிவபுண்ணியம் செய்கின்றதினாலே பக்குவம் உண்டாகும். சிவபுண்ணியம் செய்கின்ற காரணத்தினாலே உயிருக்கு பக்குவம் உண்டாகும். சிவபுண்ணியம் செய்யாதவனுக்கு பக்குவம் வர்றதுக்கு காரணமே இல்லை, வாய்ப்பே இல்லை. சிவபுண்ணியம் செய்ய 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 பக்குவம் உண்டாகும். சிவபுண்ணியம்னா விளங்குது இல்லை, சிவநூல்களை கேட்பது, சிவாலய தரிசனம், சிவனடியார் சேவை, சிவனடியாருக்கு தொண்டு, சிவபூசை செய்வது, சிவாலய தரிசனம், சிவநாம சிவம் பண்ணுவது, சிவபுராணங்களை ஓதுவது, இது மாதிரியான சிவதர்மங்களை செய்ய 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 பக்குவம். அப்படி பக்கம் வந்துருச்சுன்னா ஓஹோ நம்ம மேல இவனுக்கு அதிகமா பிரிய இல்லை அப்படின்னு சொல்லி அதா பார்த்து மெல்ல குறைஞ்சுக்கும். எது ஆனவன் இவ்வளவு நாளா பிடிச்சுக்கிட்டு இருந்த என்னமோ நம்மள இவ்வளவு இருக்கிறேன் நம்ம மேல இவனுகிட்ட இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அதா வந்து நழுவ பாக்கும். எது நழுவ? ஆணவம் வளர்க்கும். இது செய்யாத வரையில அது ரொம்ப இவனை பிடிச்சுக்கிட்டு. பேய் பிடித்தவனை சாமி பிடிக்காது, சாமி பிடித்தவனை பேய் பிடிக்காது. பேய் பிடிச்சிருந்துச்சுன்னா அவனுக்கு சாமி பிடிக்காது, சாமி பிடிக்காது, சாமி பிடிக்காது, சாமி பிடிச்சிருந்துச்சுன்னா அவனை பேய் பிடிக்காது. விளங்குதா? ஆகையினாலே இப்படி பேயாகி ஆணவ மலை ஒளிந்து போகவனால சாமி நமக்கு பிடிக்கணும், சாமி நம்மளை பிடிக்கணும், சாமிய நம்ம பிடிக்கணும். இடைவிடாது உன்னை சிக்கனை பிடித்தேன். அதனாலே பத்தர் சிக்கனை பிடித்த செல்வமே. அதனாலே அவனை பிடிக்க 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 இதுக்கு நம்மளை பிடிக்காம போகும். இதுக்கு ஆணவமலம் ஆகிய பேய்க்கு நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்து உன்னை பேயாய் திரிந்தேன், பேயாய் திரிந்தேன் பிறலாக அருள் பெற்று என்பது சுந்தர திருவாக்கு. ஆகவே இப்படி வந்து ஆணவ மலை வலி ஒடுங்குவதற்கு சிவ புண்ணியங்களை செய்ய 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 ஆணவமலை உண்டு. அதனால சிவபுண்ணியங்கள் செய்யும் போது இடைஞ்சல் நிறையா இருக்கு, செய்ய விடாம அந்த ஆணவ மலமே தடுக்கும். நம்ம ஆணவ மலம் தடுக்கும், ஆணவ மலை வெவ்வேறு ஏதுக்கள் எல்லாம் உண்டு பண்ணி இவனை எப்படி சிவபுண்ணியம் செய்ய விடுறதோ அது சிவபுண்ணியம் செஞ்சுட்டான்னா நமக்கு இடம் இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லி அது ஏற்பாடுகளை பண்ணி யார் யாரையை விட்டு என்னென்ன இடைஞ்சல் எல்லாம் கொடுக்க கொண்டாந்து விட்டு சிவபுண்ணியத்தை செய்ய விடாம தடுக்கும். அது சந்தேகமே கிடையாது, நீங்க அனுபவத்தில பாக்கலாம். சளிப்பு வந்துடும், இவனுக்கே சளிப்பு வந்துடும் போடா அப்படின்ட்டு இவனே நலிவிட்டு அப்புறம் ஆணவ மலத்துக்கு நல்ல வாய்ப்பா போகும். அது பிடிச்சோம். அதான் சிவபுண்ணியம் செய்யும் போது நிறைய இடையூறு, சிவபுண்ணியம் செய்யறவனுக்கு நிறைய செய்ய விடாம தடுக்கும், செய்ய விடாம தடுக்கும் கெடுக்கும். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாததோர் பொருளது கருதலோ ஆறு கோடி மாயாசக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. நாத்தமானார் அயலவர் கூடிய நாத்திகம் பேசி நாத்தெழும் பேரு சுற்றம் என்னும் தொல்பு சுக்குலாங்கள் பற்றி அழைத்து பதறந்து பெருகும். விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அரட்டி மலைந்தனர். மிண்டியமாயா வாதம் என்னும் சண்டமார்தம் சுழித்தடித்தார்த்து உலோகாயதனும் ஒன்றிற்பாம் என் கலாபதத்த கடுபிடமேதி அதிர்பெருமாய இணைப்பல சுலபம் தப்பாமே இதுகளுக்கெல்லாம் தாம் பிடித்தது சரியா தழலது கண்ட மெழுகது போல தொழுதல உருகி அழுகுடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் விதையும் கொண்டது விடாதனும் படியே ஆகினும் இடையறா அன்பில் பசுமரத்தானி அரைந்தாற் போல என்ன ஓமை பசுமரத்தானி அரைந்தாற் போல கசிபதி புரி கடலனமருக அகங்குலைந்து அனுகுலம் ஆய்மை விதித்து சகம்பிய என்று தம்மச்சிரிப்ப நானது ஒளிந்து நாடவர் வழித்துறை பூணதுவாக கோணுதலுந்தி சதுரளந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயமாக கற்றாமனமன கதறியும் பதறியும் மற்றொரு தெய்வம் கனவில் நினையாது மற்றொரு தெய்வம் கனவில் நினையாது அருவரத்துருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று கடாத திருவடியினையை பிரிவினை அறியா நடலது போல முன்பின்னாகி முனியாதத்திசை என்பனைந்துரிய நெக்கு நிக்கெங்கி அன்பன் ஆறு கரையது உடன் அன்புலன் ஒன்றி நாத என்று அடற்றி உரை தடுமாறி உறவு மஞ்சள் இருப்ப கரமலர் முட்டித்து இருதமேல கண்களி உற நுண்டுளி எறும்ப ஜாயா அன்பினை நாடொரும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி என்பது மணிவாசகன் திருவாசகம் மாணிக்க வாசகம் பாடிய திருவாசகம். ஆகையினாலே இந்த அளவுக்கு இடைஞ்சல்கள் இருக்கும், அதுல நீங்க தளித்து விடாதீர்கள், தப்பி போய் விடாதீர்கள் என்று எச்சரிக்கை பண்ணுகிறார் மாணிக்கவாசகர். அதனாலே வந்து சிவபுண்ணியம் செய்யும் போது ரொம்ப மழுங்கத்தனமா இருக்கணும், ரொம்ப சகிப்புத்தன்மையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப மழுங்கையா என்ன திட்டினாலும் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்பத்தான் செய்ய முடியும், இல்லையானா செய்ய முடியாது, செய்ய முடியாது. அது முன்ன நின்று எது ஆனவமலை அந்த எதிரிக்கு இடம் கொடுத்துரும், எதிரி பக்கம் சேர்ந்துக்கும், நம்மளை கீழே தள்ளி விட்டு அதனால சக்கரதையா இருந்து இவ்வளவு வைராக்கியமா நாயன்மாரெல்லாம் செய்திருக்கிறாங்க, எவ்வளவு இடைஞ்சல் வந்திருக்கு, அத்தனையிலையும் அவங்க தப்பிச்சு நின்று சாதிச்சிருக்கிறாங்க, சாதித்திருக்கிறார். அதனால சாதன வயல்னு வேறு, இது இந்த காரியங்கள் எல்லாம் செய்வது சிவகாரியங்களை செய்யறதுக்கு சாதன வயல்னு வேறு. சாதன வயலை நீ முடித்து விட்டாயாலும் உங்க பயன் கிடைத்து போய்விடும், பயன் கிடைத்து விடும். இலக்கண வயல், பரமான வயல், இலக்கண வயல், சாதன வயல், பயனியல், நாலு இயல். இதுல சொல்லு சித்தியாவது சிவதர்ம சிவஞான போதும், பிரமாண வயல், இலக்கண வயல், சாதன வயல், பயணியல். சாதன வயல் என்று சொன்னால் செய்யக்கூடிய காரியங்களை செம்மையாக செய்வது, செய்து முடித்து விட்டால் பலன் கிடைச்சது. இப்போ ஒரு பயிரினாலே பலன் அடையணும்னு சொன்னா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், கொஞ்சம் கஷ்டமாக படுறான். ஒரு வாழையிலிருந்து பணத்தை சம்பாதிக்கிறது, நெல்லிலிருந்து பணத்தை சம்பாதிக்கிறது, பயிர் போட்டு பணத்தை சம்பாதி, கொஞ்சம் வேலையா குறைஞ்சோ பார்த்தையும் சைச்சு தானே செஞ்சாகணும், இல்லைன்னா பயிர் வருமா? அது போலத்தான் இந்த அருளை சம்பாதிக்கிறது, அதுல என்ன சந்தேகம், சந்தேகமே கிடையாது. செம்மையுள் நிற்பராயில் சிவகதி வடையும். அடுத்தாற் போல ஆணவ மலம் நம்மாலே உடுக்க முடியாது, ஆணவ மலத்தை அவன்தான் பார்த்து உடுக்கணும். யாரு? சிவன் தான். நீ உன்னை சிவனிடத்துல அடைக்கலமாக ஒப்பித்து விடும், உப்பாக உப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்க அப்பாலைக்கப்பாலை பாடுங்காரம்மான அவனிடத்துல ஒப்பித்து விடுது, அடைக்கலமாக உன்னை கொடுத்து விடு, உன்னை அவனிடத்துல கொடுத்து விடு. அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையும் என்று நீ கொடுத்து விடு. அவன் பார்த்து உனக்கிட்ட இருக்க ஆணவத்தை அவன் அடக்குவான். அது நம்ம திருத்தணிக புராணத்துல விநாயகர் துதி சொல்லும் போது கட்சியை பெரு விநாயகர் பாசமும் அங்குசமும் கையில வச்சிருக்கிறார் அல்லவா, அது எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா அடியாரிட்ட இருக்கிற ஆணவ மலம் ஆகிய யானையை பாசத்தினால கட்டி அங்குசத்தினால அடிச்சு அடக்குவதற்காக, ஆணவ மலத்தை உடுக்குவதற்காக பாசமும் அங்குசமும் வச்சிருக்கிறார். அடியாருக்காக ரெண்டு கையை வச்சிருக்கிறார், அப்பா அம்மாவுக்கு ஒரு கையே, தனக்கு ஒரு கையே, தேவர்களுக்கு ஒரு கையே, அடியார்களுக்காக ரெண்டு கையை பயன்படுத்துறாருங்க. அஞ்சு கையில விநாயகருக்கு அஞ்சு கை இல்லை, அந்த அஞ்சு கையில அப்பா அம்மாவுக்கு ஒரு கைய, அதுக்கு மேல வந்து தேவர்களுக்கு ஒரு கை, தனக்காக ஒரு கை பலகாரம், அடியார்களுக்காக ரெண்டு கை, ஒரு கையில பாசம், இன்னொரு கையில அங்குசம். இது எதுக்கு வச்சிருக்காருன்னா அடியார்கிட்ட இருக்கிற ஆணவ வளமாகிய யானையை பாசத்துல கட்டி அங்குசத்துல அடிச்சு ஒடுக்குவதற்காக வச்சிருக்காரு. பண்ணியம் ஏந்தும் கரந்தனக்காக்கி, பண்ணியம்னா பலகாரம், பண்ணிய மேந்தும் கரந்தனக்காக்கி, பாணிலா மறுப்பமர், மறுப்புன்னா அந்த தந்தம், மறுப்பமர் திருக்கை விண்ணவர்க்காக்கி, தேவர்களுக்காக, தேவர்களுக்கு இடையூறு வந்தா அந்த இடையூறு நீக்குவதற்காக அந்த இதை வச்சிருக்காராம், கூடு வச்சிருக்காராம், தந்தத்தை வச்சிருக்காரு. விண்ணவர்க்காக்கி அரதன கலசம் என்கரம் தந்தைதாய்க்காக்கி, ரத்தன கலசம் வச்சிருக்காரு அல்லவா தீர்த்தம், அது அப்பா அம்மாவுக்கு பாதபூஷம் பண்றதுக்காக வச்சிருக்கா. அவன் பண்ணித்தானே ஆவான், கணபதி பூஷம் பண்ண கோயில் எத்தனை இருக்கு விளங்குதா? அரதன கலசம் வயன்கரம் தந்தைதாய்க்காக்கி, கண்ணில் ஆணவன் கரி கரின யானை, கண்ணில் ஆணவன் கரி விணித்து அடக்கி, கரிசினேற்கு இருகையும் ஆக்கும், கரிசினேற்கு இருகையும் ஆக்கும், அண்ணலை தனிகை வரைவளர் ஆவத் சகாயனை அகந்தளி கழிப்பாம் என்பது அந்த பாட்டு. ஆகையினாலே இப்படி ஆணவ மலத்தை யார் உடுக்குவா என்று கேட்டால் அவன் தான். அதை சொல்றாரு, உக்கோலியா துளிக்கும் இருள் உதய கதிரொளி முன்னே பக்குவத்தில் பசுபாச வலியடங்கும், பரமசிவன் அக்கன் உயிர் கருளுரிய நசித்தல நசித்தல வசித்தல நிக்கண நீங்க அதல் என்ன மாயேயம் நிலை தொலையும். அதாவது காலை கதிரவனின் கதிர் ஒளி முன் இருள் அழியாமல் மறைந்து நின்றது போல, சூரியன் புறப்படுறதுல இருள் இருக்குது, சூரியன் புறப்பட்ட உடனே இருள் மறைந்து விடுகிறது, மறைந்து இருக்கிறத விட ஒளிந்து விடவில்லை. ஒளிஞ்சு போச்சுன்னா மறுபடி வராமல போயிடும், ஒளிவதில்லை, இருக்குது, ஒளியிலே மறைந்து இருக்கு, ஒளியிலே மறைந்து இருக்கிறது. சிவனுடைய திருவருளால் உயிர்களின் ஆணவம் மலம் பக்குவப்பட்டு தான் அழியாமல் உயிரின் அறிவுகளில் தடுக்கும் ஆற்றலை இழக்கும். ஆணவ மலம் உயிர்கள் பக்குவப்பட்டு விட்டால் அந்த உயிரோடு ஆணவ மலை இருக்கும், வலிமை கெட்டு போயிருக்கும், அந்த கெடுக்கிற புத்தியை விட்டுரும், அந்த ஆணவ மலை கெடுக்கிற புத்தியை விட்டு விட்டவுடன் மாயையின் செயல்கள் நாசம் இல்லாமலும் நிலை பெறுதல் இல்லாமலும் உறைந்திருந்த நெய் உருக்கிய பிறகு கணங்குறைந்து கெட்டுப்போகாமல் இருப்பது போல, முத்தி நிலையிலும் இந்த மலங்கள் கெடாமலும் உயிர்களை கட்டுக்கு உட்படுத்தாமலும் இருக்கும். அதனாலே முத்தி காலத்திலும் உயிருக்கு அணுமலை உண்டு, முத்தி காலத்திலும் உயிருக்கு அணுமலை உண்டு. அது எப்படி இருக்கும்னு கேட்டா, வலிமை இழந்து இருக்கும், வலிமை இழந்து இருக்கும், அதனால கெடுதல் இல்லை. அணுமலை சுத்தமே இல்லாமல் போனா உயிர்கள் கடவுள் ஆகிவிடும், கடவுளுக்கு அப்புறம் உயிருக்கு வித்தியாசம் இல்லாம போயிரும், அணுமலம் போகாது, வலிமை கெட்டு போயிருக்கும், செயலற்று போயிருக்கும். அதனாலே வந்து முத்திதனின் மூன்று முதல் மொழிய கேட்டு சுத்த அனுபவத்தை துய்த்தலும் மெத்தவே இன்பம் கொடுத்தல் இத்தை விளைவித்தல் அன்புடனே கண்டுகொழப்பா என்பது உண்மை விளக்கம். அதனால முத்தி காலத்திலும் பதி பசுபாசம் மூன்று. ஆகவே இப்படி ஆணவ மலத்தை ஆறு உடுக்கவனும் சிவந்தா உடுக்க, அவனுக்கு அடைக்கலமாக புகுந்து விட்டால் பைய பைய ஒடுக்கி விடுவான், பைய பைய ஒடுக்கி, பைய பைய என்னென்ன மெல்ல மெல்ல ஒடுக்கி விடுவான், பைய பைய பையவே குடுபூந்து பாசமெனும் தாளுருவி உயிர்நெறி காட்டு வித்துட்டு ஓங்கார துட்பொருளை ஐயனக்கருடையவர் ஆறுபுரன் சொல்லி அல்லும் திருவாசகம். திருவாசகத்தில் இல்லாத எல்லாவற்றுக்கும் திருவாசகத்திலும் மேற்கொண்டு சொல்லலாம், எல்லா கருத்துக்களுக்கும் திருவாசகத்தில் மேற்கொண்டு சொல்லலாம், எல்லா வேதமும் அதுக்குள்ள இருக்கு. அதனாலே என்னமா நம்மள அவன் வந்து திருவள்ள ஈடுபடுத்துறான்னா, அவனே மெல்ல மெல்லத்தான் கொண்டு போக முடியுதான், அவனே மெல்ல மெல்லத்தை பையவே கொண்டு போகும். பாசம் எனும் தாளூர், பாசமாயி பாசத்தினுடைய வேற அறுத்து, தாழ்னா வேறு, பாசத்தினுடைய வேற அறுக்கிறது, அப்படி அறுத்து அதன் பிறகு அயால அதுக்கு ஓங்காரத்தை அப்பத்தான் உணர்த்துகிறார். ஓங்காரம் அதுவரையில், அதான் தீட்சையிலே வந்து உங்களுக்கு முதல்ல அத்துவ சுத்தி பண்ணி, அது நிர்வாண தீட்சையில அது முக்கியமாக வரும், அத்துவ சுத்தி பண்ணி அதன் பிறகு அயால முத்தி பஞ்சாக்கிற உபதேசம் பண்றோம். அது குருநாதர் சொல்லுவாரு, நல்ல பசுமாடு 15,000 ரூபாய்க்கு வாங்கினது, ஏற்கனவே வீட்டில் பெரிய தங்க பாத்திரம் பெரிய குண்டா இருந்தது, தங்க குண்டா இருந்துச்சு, அது பல வருஷமா பீரோவிலேயே வச்சிருந்தோம், தங்க குண்டாவே, அந்த தங்க குண்டாவை எடுத்து 15,000 ரூபா மாடு தங்க குண்டா அப்படியே வந்து பாலை கறந்தானா அந்த பால் கெட்டுப்போம். தங்க குண்டா 20 வருஷமா பீரோவிலேயே இருந்துச்சு, அந்த குண்டாவை கொண்டாந்து இந்த மாட்டில் பாலை கறக்கலாம் அப்படின்னு கறக்கிறான்னு வச்சுக்கோ, அந்த தங்க குண்டா தூய்மை இல்லாம தூசி துப்புகள் முன்னே படிந்து இருந்தபடினால அதுல பாலை கறந்தா பால் கட்டுவோம் விளங்குதா. அதனால தங்க குண்டாவாக இருந்தாலும் எவ்வளவோ காலமா அது இருந்தபடினால அதுல தூசி துப்பு அழுக்கெல்லாம் இருக்கும், அதை சுத்தம் பண்ணி விட்டு நீ கறக்கணும், அது போல சுத்தம் பண்ணி விட்டு உபதேசத்தை பண்ணணும். அத்துவ சுத்தின்னு இருக்கு, நிர்வாணம் அத்துவ சுத்தின்னு இருக்கு, ஆன்மாவில் இருக்கிற அழுக்கை அகற்றி அதற்கு பிறகு இந்த மந்திரத்தை உபதேசித்தான். அதனுடைய பெருமையை சொல்லி முடியுமா, சொல்லி முடியுமா? ஆணவத்தோடு போனாரு உமாவதி சிவன் பல்லக்குல, ஒரே வார்த்தை சொன்னாரு ஆணவம் இருந்தடம் தெரியாம ஓடி போச்சு, யாருக்கு? உமாவதி சிவத்துக்கு இருந்த ஆணவம் பல்லக்குல ஏறி போனாரு. அவனுக்கு கொடுக்க வேண்டிய உபசார மரியாதை அவங்க அப்படித்தான் போகணும், இப்ப ஞானதேவன் பல்லக்குல போகலையா போனாரு. அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா உமாவதி சிவத்துக்கிட்ட அதுக்கு முந்தைய அபரஞானம் இருந்துச்சு, பரஞானம் இல்லை. அபரஞானம் என்பது ஆகமங்களை கற்ற அந்த ஞானம், அபரஞானம் நூல்களால வருவது அபரஞானம். அபரஞானம்னா என்ன, அதுக்கு பொருள் சொல்லுது கட்டதுனால அபரஞானம்னா என்ன சொல்றது, கீடான ஞானம். பரஞானம்னா மேலான ஞானம். பரஞானம் வந்துட்டா நூல் வேண்டியதில்லை, பரஞானம் வந்துட்டா நூல் வேண்டியதில்லை, வந்துட்டா வருகின்ற வழி நூல்கள். நூல்கள் அபரஞானத்தின் மூலமாகத்தான் பரஞானத்தை பிடிக்கணும், படியின் மூலமாக மாடிக்கு போறாமல், படியே இல்லாம மாடிக்கு போக முடியாது. அதுபோல நூல்களின் மூலமாக, ஞான நூல்கள் மூலமாக ஞானத்தை அறிந்து கடைபிடித்து பரஞானத்தை அடைவது. அதனாலே அப்படி ஆணவமலத்தை பரமேஸ்வரன் அகற்றுவான் அற்பான். அதற்கு அவனுக்கு நாம் பணி செய்வதாலே பணி செய்வதாலே அவமானம், பணியுமாம் என்றும் பெருமை என்றார் போல. பணியினோடும் பணிமதியின் அணி உடைய சடைமுடியார்க்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் விரும்பெருடையார் தம்பெருமான் தொண்டர்க்கு தம்பெருமான் அடிசார்ந்த துணி உடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் உண்டார். யாரு மானக்கஞ்சாரநாயனாரை பத்தி சொல்லும் போது அப்படி சொல்றார், பணிவுடைய வடிவுடையார். அவரை சொல்லும் போது மானக்கஞ்சாரர பணிவுடைய வடிவுடையார், வடிவு பணிவுடைய வடிவுடையார். பணியினோடும் பணிமதியன், பணினா பாம்பு, பாம்போடு மதியம், பணியினோடும் பணிமதியன் அணி உடைய சடைமுடியார்க்கு சிவருமானுக்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் வெறும் பேருடையார். சிவருமானுக்கு அடிமையாகின்ற பெரிய பெயரை பெற்றவர் தம்பெருமான் அடிசார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் உண்டார். தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் உண்டார். இதனால அவர்களுக்கு ஆணவமலை இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. ஆணவமலமே பயந்துகிட்டு ஓடி, ஆணவமலம் பயந்துகிட்டு ஓடி, அதுக்கு வேலையை கொடுக்கறது இடமே கொடுக்காம இருந்தா அங்க என்ன வேலை? இப்ப வீட்டுக்கு வந்தான்னு வச்ச ஒருத்தன் ஆவாதே வந்தான்னு வச்சுக்க, அவன்கிட்ட நம்ம வார்த்தையே கொடுக்காம உஷாரே பண்ணாம இருந்தா என்ன பண்ணுவேன்? ஒரு பொல்லாதே வந்தான்னு வச்சுக்க, நம்ம இடத்துக்கு அவன்கிட்ட வார்த்தையே கொடுக்காம உஷாரே பண்ணாம இருந்தா கொஞ்ச நேரம் இருந்து பாப்பான் போயிடுவான். அது போல ஆணவமலத்துக்கு வேலையே கொடுக்கற இடமே கொடுக்காம இருந்தா. ஆகையினாலே இப்படி சிவப்பணியினாலே பணிவினாலே சிவப்பணியினாலே பணிவினாலே ஆணவமலம். சிறுத்தொண்ட நாயனாரை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னார்னா, நீரோ பெரிய சிறுத்தொண்டர் அப்படின்னாரு, கலங்கி போட்டார். யாரு சிறுத்தொண்டர்? அப்படி இல்ல இல்ல சாமி, அடியாரில் என் மேல வச்சிருக்கிற கருணையினால் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னாரு. அது போல அந்த பணிவு பார்த்தா பக்குவம், அதான் பக்குவம். அப்படி வரும்போது பரமேஸ்வரன் நம்ம மேல பிரியப்படுவான். ஆஹா, இவன் பாரு எவ்வளவு அடக்கமா வந்துட்டான் பாரு, அடக்கம் அவ்வளவு அடங்காமை. அதனாலே இப்படி ஆணவ நுண்மையும் பெருமையும், இது எப்படின்னா சிவன் சிவைக்கு நுண்ணியனாக இருப்பான், சிவைக்கு நுண்ணியவனாக இருப்பான், சிவையாகிய பராசக்திக்கு நுட்பமாக இருப்பான் சிவன். பராசக்தி பருமை, பரசிவ அதற்குள்ளே இருக்கின்ற நுட்பமான பொருள் என்று இப்படி சொல்றாரு. அதற்கு மேல சிவனுக்கு சிவை பருமையாக இருப்பாள், சிவை உயிர்களுக்கு நுண்ணியவளாக இருப்பாள், அந்த சிவைக்கு உயிர்கள் பருமையாக இருக்கும், உயிர்கள் தம் வல்லமைக்கு நுண்ணியவையாக இருக்கும், அந்த உயிர் வல்லமை உயிருக்கு பருமையாக இருக்கும், உயிர் வல்லமை மும்மலங்களுக்கு நுண்ணியதாக இருக்கும், மும்மலங்கள் உயிர் வல்லமைக்கு பருமையாக இருக்கும். இது வியாபிய வியாபகம் என்று சொல்லுவது. அதற்கு மேலே சிவன் ஆணவ நோய்க்கு மருத்துவன், சிவன் ஆணவ நோய்க்கு மருத்துவன். ஆணவ என்பது பெருநோய், மூல நோய். ஆணவன் அந்த நோயினாலதான் எல்லா நோயும் மாறது, அதுதான் மூல நோய். அந்த மூல நோய் தொலைகின்ற வரையில வேற எல்லா நோயும் இருக்கும், அதனுடைய பரிவாரங்கள் எல்லாம் இருக்கும். அந்த ஆணவ மரத்தினுடைய பரிவாரங்கள் அத்தனை பேரும் இருப்பார்கள். ஆணவ மலம் தொலைகிற வரையில அதோட சேர்ந்த சொந்தக்காரங்க அத்தனை பேர் இருப்பாங்க. அதனால அந்த நோயை தீர்க்கறதுக்கு மருத்துவன் யாருன்னா பரமேஸ்வரன் தான். அவனுக்குத்தான் அந்த மருந்து தெரியும், அந்த நோயை தீர்க்க மருந்து அவன் தான் வச்சிருக்கிறான் என்பது அடுத்தாற் போல வருகிறது. அதை இன்னும் விளக்கமாக விரிவாக சொல்ல வேணும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இவைகளையெல்லாம் கேட்பதும் படிப்பதும் சிந்திப்பது நம்முடைய முக்கியமான கடமை என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி தோரணில் முடவு தோல் முரதிர முதிராத தோகையர் கவரி வேதவயிரியர் தோல் வலி புகழ மதகோப துறக மாதிர நிறைய அரசாயின் பாலினு வறுமை ஊரினது வார்களல் ஒளிய மொழியே நீ பூரண புவன ஜீவதே. வான்முயில் வளாது வெய்யமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறை அறதிய குறைவிலாது உயிரள் வாழ்க. நான் வரை அறங்களோங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதீபதை.